நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் முனைவர் க. மணி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்போமா?
வணக்கம் நண்பர்களே. அடுப்படி முதல் அண்டம் வரை இந்த நிகழ்ச்சியில எத்தனை விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் இல்லீங்களா? நம்ம வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறதுதான் சயின்ஸ், கிச்சன்ல இருந்தே ஆரம்பிக்குது. ஆனா நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு பின்னணி தெரியாம தான் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறம் நிறைய லிசனர்ஸ் நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம வந்து எவ்வளவு தூரம் லிசன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு டாக்டர் கே. மணி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள், இன்னைக்கு என்னென்ன கேள்விகளுக்கு பதில் அப்படின்ட்டு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா சாக்லேட், கேக் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம வீட்டிலேயே பாத்தீங்கன்னா சக்கரைப்பாக கொஞ்ச நேரம் அடுப்புல விட்டுட்டோம்னு வைங்களேன், அது இந்த கரமலைசேஷன் இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். அது ஒரு மாதிரி டேஸ்ட், கசப்பு கலந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். கேக்ல புட்டிங்ல அதோட கோட்டிங் இருந்தா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சர்க்கரைப்பாகோட பின்னணி, சர்க்கரைப்பாகன்னு தான் உன்னோட ஞாபகத்துக்கு வருது. இதான் பதார்த்தம் செய்யும்போது பாகு சரியா வரலன்னு வைங்களேன், நம்ம ஜோக்ல சொன்ன மாதிரி சுத்தியில வச்சு உடைக்க வேண்டிதான். சர்க்கரை பாகு பத்தி சொல்லுங்களேன்.
கரும்புலேருந்து கிடைக்கிற அந்த சர்க்கரை முதல்ல எல்லாம் வெள்ளமா தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்புறம் அதை பொடியாக்கி நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இப்போ அஸ்கா சர்க்கரைன்னு வெண்மையாக தூய்மையாக மாத்தி கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கூடிய கசடுகளை அழுக்கு இதெல்லாம் நீக்கிட்டோம்னாக்கா, ஏன்னா அது ஒரு தாவரத்தில் வரக்கூடிய சாறு தானே, அதுல சர்க்கரை மட்டும் இருக்காது, செடியில இருக்கக்கூடிய வழக்கமான அதனுடைய மற்ற புரோட்டீன் போன்றதெல்லாம் அது கலந்துருக்கும். இது சேர்ந்து அவங்க பாகு ஆக்கும்பொழுது அது வெள்ளமாக மாறும்பொழுது அது பிரவுன் கலர்ல, மஞ்சள் கலர்ல இருக்குது. நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, அது வெண்மையாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்காக வேண்டி அந்த கலர்லாம் ரிமூவ் பண்றதுக்கு சில கறித்தூள் போடுவோம். கறித்தூள் போட்டோம்னா அந்த நிறமெல்லாம் போய் இது வெண்மையாக இருக்கும். சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி வெண்மையாக இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. அது பியூர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அது நல்லதும் கெட்டதும் அதுகிட்ட எதுவும் இல்லை. நம்ம உடம்பு அது ஏத்துக்குதா ஏத்துலங்கிற பொறுத்தான் ஒரு பொருள் நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியுமே தவிர, உள்ளபடி அந்த பொருள் மேல நம்ம வந்து எந்த குற்றமும் செய்ய முடியாது. எதுவுமே அளவுக்கு அதிகமாக போகாமல் அளவுக்குள்ள வச்சிருந்தா எல்லாமே நல்லதுதான். இந்த சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்காரின் அப்படின்னு அதனுடைய பேர் வேர் சொல், சுக்ரோ அப்படிங்கறது அதனுடைய வேர். சுக்கரன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், சுக்கரன்னா எல்லாருமே ஜாதகத்துல பாப்பாங்க சுக்கரதசை அடிக்குதா அப்படின்னு. ஆங்கிலத்தில் அது வீனஸ்ன்னு சொல்றோம். அந்த வீனஸ் கோளுக்கு வந்து தமிழ் வந்து சுக்கரன் பேர். ஏன் அப்படின்னா ஒரு இனிப்பான வாழ்க்கையில இன்பங்களை தரக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால அவருக்கு சுக்கிரன் அப்படின்னு பேரு. அதனால இனிப்புக்கும் அந்த சுக்கரன்ற பேர். அந்த சுக்ரோங்கிறதுல தான் சாக்கரைடு, சாக்கரின், சுக்ரோஸ் அப்படிங்கறதுலாம் வருது. இப்ப நம்ம வீட்டில வந்து காஃபிக்கு போடுற அந்த சக்கரை வந்து சுக்ரோஸ். அந்த சுக்ரோஸ் என்ற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல என்னென்ன கெமிக்கல் இருக்குன்னு பார்த்தா ரெண்டு முக்கியமான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அது இருக்குது. ஒன்னு குளுக்கோஸ், இன்னொன்னு வந்து ஃப்ரக்டோஸ். குளுக்கோஸ் எல்லாருக்கும் தெரியும், நம்ம அடிபட்டோம்னாக்கா உடனே ஹாஸ்பிட்டல் போனா குளுக்கோஸ் ஏத்திட்டாங்க. இப்ப குளுக்கோஸ் உடம்புல ஈஸியா கரையும், ரத்தத்திலையும் போகும். ரத்தத்திலிருந்து மறுபடியும் நம்முடைய திசுக்களுக்கெல்லாம் போகும். இந்த குளுக்கோஸ் உள்ள போகாம போனாதான் அந்த சக்கரை வியாதிங்கிற பிரச்சனை எல்லாம் வருது. அந்த குளுக்கோஸ் தவிர ஃப்ரக்டோஸ் இன்னொரு மூலக்கூறு அதுல இருக்கு. அது ஏன் ஃப்ரக்டோஸ்ங்கிறனா ஃப்ரூட்ல அது அதிகமா இருக்கு. நீங்க பாருங்க, குளுக்கோஸ் எடுத்து வாயில போடுங்க, அதே இனிப்பு வந்து ஃப்ரக்டோஸ்க்கு இருக்காது. ஒரு திராட்சை பழமோ பலாப்பழமோ மாம்பழமோ எடுத்து நாக்கில் போட்டா அதனுடைய இனிப்பு வந்து வித்தியாசமா இருக்கு, அது குளுக்கோஸ் கிடையாது, அதுல ஃப்ரக்டோஸ் நிறைய இருக்கு. ரெண்டும் சேர்ந்து தான் சுக்ரோஸ். அப்ப கரும்பு சக்கரையில உங்களுக்கு ரெண்டு டோஸ் இருக்கு. ஒன்னு குளுக்கோஸும் கொடுக்குது, உடனடியாக உங்களுக்கு உடம்பு கிடைக்கக்கூடிய தெம்பு கொடுக்குது. அதே சமயத்தில் ஒரு பழரசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரக்டோஸ் அதில் இருக்குது. நாக்கில் பட்ட உடனே நம்ம நாக்கில் இயல்பாக டயாலின்னு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் பட்டு அது ரெண்டுத்தையும் பிரித்து நமக்கு குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸும் கொடுத்தோம்னா அது இனிப்பு கிடைக்குது. நீங்கள் கேட்டது வந்து இப்போ இது பாகு பண்ணும்போது என்ன நடக்குது, ஏன் இந்த சக்கரை பொடி பொடியா இருக்குது, பாகு கம்பி மாதிரியாகி கெட்டியாகி அப்புறம் சுத்தி போட்டு உடைக்கிற அளவுக்கு மாறுது, அதே சமயத்தில் அதிரசத்தில் இருக்கும்போது சாஃப்டா இருக்கு, மேல வேற கேண்டில பண்ணும்போது இலகுன தன்மை இருக்குது, அதுக்கப்புறம் மைசூர் பாக்கில் போகும்போது பிரிந்து பிரிந்து போகிற அளவுக்கு ஒரு நுட்பமான ஒரு அமைப்பு கிடையாது, அதுக்கப்புறம் மிட்டாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, புளிப்பு மிட்டாய், இந்த மாதிரி மிட்டாயில் பார்க்கும்போது கெட்டி ஆயிடுது பாக்குறோம். இதே சர்க்கரையை வந்து நாம வந்து கம்பி பதமாக்கி மெல்லிய இழைகளாக்கணும்னாக்கா பஞ்சு மிட்டாய் கிடைக்குது. இத்தனை விதமான வடிவங்களையும் எடுக்கக்கூடிய வேஷம் போடக்கூடிய தன்மை அந்த சுக்ரோஸ்க்கு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா என்ன நடக்குது, ஒரு 110-120 டிகிரி அதை சூடு பண்றோம் வானிலையில போட்டு, கொஞ்சமா ஈரம் பண்ணி நம்ம அதை சூடு பண்ணும்போது மெல்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் இந்த வெப்பத்தை அடைய அடைய எப்பவுமே சர்க்கரை வந்து சூடா இருக்கும்போது தொட்டக்கூடாது. தண்ணி கொதிக்கும் பொழுது 100 டிகிரி தான், ஆனா சர்க்கரை பாகா வரும்பொழுது அதனுடைய வெப்பம் வந்து 160 டிகிரி இருக்கும். 60 டிகிரி அதிகம், கொதி நீரை விட அதிகம். அதனால ஆபத்து மிக்கது, அதை வந்து ரொம்ப பக்குவமா கையாளணும். சூடு பண்ணும்பொழுதுனாகுது அந்த 160 டிகிரியில இந்த குளுக்கோஸும் ஃபிரக்டோஸும் பிரிஞ்சிடும். மற்றபடி இதை பிரிக்கிறது ரொம்ப சாதாரண வேலை இல்லை. சர்க்கரையை கொண்டு போய் தண்ணியில் போட்டோம்னா அது சர்க்கரையா தான் இருக்கும். சில பேர் நினைச்சுக்குவாங்க அது அயனைசே ஆகி குளுக்கோஸ் ஃபிரக்டோஸா மாறிடும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஆகாது. வெப்பப்படுத்தும் பொழுது ஆக்சிஜனுடைய முன்னிலையில அது ரெண்டுமாக பிரியும். அது பிரியும் போது மேலும் மேலும் கெமிக்கல் ரியாக்ஷன் அது நடக்கும். காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து கலக்க கலக்க அது இந்த குளுக்கோஸும் ஃபிரக்டோஸும் பிரிந்து 100 வகையான வாசனை பொருட்கள் அதிலிருந்து உண்டாகுது. இந்த நூற்றுக்கணக்கான வாசனை பொருட்கள் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல சர்க்கரையை பாகு கலக்கிறாங்கன்னா அந்த ஊரு ஃபுல்லா அந்த ஸ்மெல் கிடைக்கும். எங்க பார்த்தாலும் அந்த வாசனையை வருது பார்க்கலாம். பேக்கரி பக்கம் நடந்தா கூட நமக்கு அந்த ஸ்மெல் வரது காரணம் இந்த கரமலைசேஷன் சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை பாகு உண்டாகிற நிலை. இப்படி பாகு உண்டாகிறத வந்து பல படிகள் இருக்குது. முதல் படியிலே நிறுத்திட்டோம்னாக்கா ஒரு 20-30 வாசனை பொருள் தான் வரும். கடைசி வரைக்கும் அதை வந்து நம்ம காய்ச்சும் பொழுதுனாகுது அதுக்கு நூத்து கணக்கான பொருட்கள் வந்தோடனே அது ஒரு வாசனை வரும். கசப்புத்தன்மை நீங்க சொன்ன மாதிரி வந்துடும். அப்போ அந்த பாகுனுடைய நிறமே மாறி பிரவுன் கலர் ஆயிடும். கேக்கு போன பொருட்கள் எல்லாம் அதை கரமலைஸ் பண்றதுக்கு இது வசதியாக இருக்குது. சில சமயம் தெரியாம சர்க்கரையை கொண்டு போய் ஸ்டவ்ல போட்டுட்டீங்கன்னா அது கருப்பாகி அது பொசுங்கும். அந்த ஒரு ஸ்மெல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் கரமலைசேஷன். அது கடைசி நிலை. இதுக்கு முன்னாடி நிலையை வந்து கம்பி பாகுன்னு சொல்லுவாங்க. இது பாகு எடுக்கிறதுல வந்து 2-3 நிலை இருக்குது. முதல் நிலை கம்பி பாகு வந்து மெல்லிசா ரெட்டை கம்பியா வரும். அதுக்கப்புறம் ஒத்த கம்பியா வரும். இந்த எந்த எதுக்கு வந்து ஒத்த கம்பியை பயன்படுத்தலாம், எதுக்கு ரெட்ட கம்பியா பயன்படுத்தலாங்கிறதெல்லாம் அவங்களுடைய சமையல் குறிப்பை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது ஏன் அது வந்து மாதிரி வருது அப்படின்றது காரணமே ஆக்சிஜனோடு சர்க்கரை வெப்பத்தில் வினை புரியும் பொழுது அதனுடைய தன்மை மாறி பல நூற்றுக்கணக்கான பொருளாக மாறுது. ஒரு சிலது வந்து காற்றில் கலந்து போறதுனால உங்களுக்கு வாசனை கிடைக்குது. சிலது காற்றில் கலக்காம அது கரைந்து கம்பி மாறியாகவும் மெழுகு மாறியாகவும் எண்ணெய் மாறியாகவும் அதுக்கப்புறம் மெல்ல 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 அது கெட்டியான பாகுநிலையும் அடைகிறது. இந்த வாசனை காரணம் வந்து இந்த ஆக்சிஜனோட அது வினை புரிகின்ற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. சர்க்கரை வந்து எப்படி சொல்லிக்கலாமா, தீஞ்சு போய் கரமலைஸ் ஆகுது. அது மாதிரி காரம், இப்ப உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ரோஸ்டா இருந்தாதான் குழந்தைகளுக்கு பிடிக்கும். குழந்தைகள் சாப்பிட்டா அது ஒண்ணும் இல்லனா ஒரு வயசுக்கு அப்புறம் சாப்பிடும்போது அது வந்து கேலரிஸ் அதிகமா இருக்கும். ஆனா அதுதான் டேஸ்ட். தோசை கூட நல்ல முருகலா இருந்தாதான் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்றோம். அந்த காந்தல் அப்படிங்கறது உடம்புக்கு நல்லதா, அது எப்படி, அதை பத்தி சொல்லுங்களேன் சார்.
பழமொழி கூட உண்டுங்க, கருப்பே அழகு காந்தலே ருசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கருப்பா இருக்கவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துக்கலாம். வீட்டு அம்மா வந்து சமையல் பண்ணும்போது கொஞ்சம் அடி பிடிச்சிட்டு காந்தி போட்டினாலும் அவங்க திட்ட வேண்டாம். அதை விரும்பி எல்லாரும் சாப்பிடுவாங்க. உப்புமாவா இருந்தா கூட அது கொஞ்சம் டேஸ்டியா தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி தோசை முருகலா இருக்கும்பொழுது ஒரு பிரவுன் கலர் கிடைக்குது, ரொம்பவும் தீச்சிடக்கூடாது. அப்புறம் உருளைக்கிழங்கு வறுக்கும்பொழுது அது நல்லா பொன் வறுவலா வரும்பொழுது மேலே கருப்பு கருப்பா அந்த மிளகா பொடியோடு சேர்ந்து அந்த ஸ்டார்ச் வந்து ரியாக்ட் பண்ணி கிடைக்கும். இது ஏன் இந்த மாதிரி டேஸ்டா இருக்குது, அதுக்கு பேர் ஏன் காந்தல்னு வச்சிருக்கனா, காந்துதல்னு சொன்னா கருப்பு நிறத்தை அடைதல் அப்படின்னு அர்த்தம். அது என்ன கெமிஸ்ட்ரி, இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து மியல்லார்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு சயின்டிஸ்ட் தான் இதை வந்து சொன்னார். சார், சாப்பிட்ற பொருளை கூட நீங்க கெமிஸ்ட்ரி கொண்டாந்து சேர்க்கறீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. எதுவுமே கெமிஸ்ட்ரி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. தீப்பெட்டி உரசினா கூட அதுல வந்து கெமிஸ்ட்ரி இருக்குது. ஒரு சமையல் அறையில் இல்லாத கெமிஸ்ட்ரி வேற எங்கேயுமே கிடையாது. என்ன கேட்டா கெமிஸ்ட்ரி புத்தகத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பாடத்திட்டத்தில் சமையல் ரூமே வச்சுக்கிட்டு கெமிஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டோம்னா கெமிஸ்ட்ரி நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்புறம் அதை செய்து பார்த்துட்டு உடனடியாக சாப்பிட்டோம்னா பசியும் அடங்கும். இப்போ உடனுக்குட நம்ம வந்து கெமிஸ்ட்ரியை செய்து உணவுப் பொருளாகவும் நான் சாப்பிட்டுக்கலாம். இப்ப மறுபடியும் இப்ப இந்த மெயலார்ட் ரியாக்ஷனுக்கு வரும். மெயலார்ட் ரியாக்ஷனுங்கிறது சர்க்கரைக்கும் அமீன அமிலத்திற்கும் இருக்கின்ற ஒரு உறவு. சர்க்கரை தனி நமக்கு தெரியும் எல்லாருக்குமே, ஒரு இனிப்பா இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதுதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பத்தி பேசணும். அமீன ஆசிட்ங்கிறத பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அமீன அமிலங்கிறது வந்து ஒரு புரோட்டீன்லேருந்து உண்டாகின்ற ஒரு பொருள். பருப்பு, அப்புறம் காய்கறி, கிழங்கு, இந்த கத்திரிக்காயை வணக்கும்பொழுது இதிலெல்லாம் அந்த புரோட்டீன் தான் சிதைந்து அமினோ ஆசிடா மாறுது. இந்த அமினோ அமிலங்கள் வந்து அமிலம் ஏதோ இந்த சல்பூரிக் ஆசிட் மாதிரி நினைச்சுக்க வேண்டாங்க. உணவுப் பொருள் இருக்கக்கூடிய பொருளுக்கும் அமிலன் தான் பேரு. இதுக்கான கொஞ்சம் பொலிப்பு சுவை இருப்பதுனால அதுக்கு அமிலம்னு பேர். அந்த அமிலமும் இந்த சர்க்கரையும் சேர்ந்து வெப்பத்தில் சேரும் பொழுது மெயலார்ட் ரியாக்ஷன் முறையில ஒரு காந்தல் பொருளாக மாறுது. அந்த காந்தல் பொருள் தான் அந்த ருசிக்கு காரணம். அதுல இந்த இனிப்பும் இருக்கும், அதே சமயத்தில் புரோட்டீனுடைய ஓல்னஸ் சொல்லுவாங்க. ஒரு நாக்குக்கு வந்து மாமிசமோ அல்லது வந்து புரோட்டீனோ பருப்பு சாதமோ சாப்பிடும்போது ஒரு ஒரு இன்பம் கிடைக்குது. அந்த சுவை வந்து இன்னும் நம்மளுடைய அறுசுவையில ஒன்னா சொல்லல. அறுசுவையில எத்தனையோ சுவை சொல்லியிருக்காங்க. ஒரு பருப்பு சாதம் கொடுக்கிற சுவைக்கு என்ன சுவைன்னு பேர் வைக்கல, ஆனா ஜாப்பனீஸ் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேருக்கு இமாம் அப்படின்னு பேர், உமாமி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து மட்டனுக்கும் உள்ள குறிப்பிட்ட டேஸ்ட், புரோட்டீனுக்கே உண்டான ஒரு டேஸ்ட். அந்த டேஸ்ட்டும் சர்க்கரையும் கலந்தது தான் உங்களுடைய காந்தல். அப்போ இனிப்பு விரும்புறவங்களும் அதுக்கு ஆசைப்படுறாங்க, புரோட்டீன் விரும்புறவங்களும் ஆசைப்படுறாங்க. மாமிசம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை, பருப்பு சாதம் சாப்பிடணுங்கிற ஆசையும் இருக்குது இல்லையா. அது ரெண்டுத்தையுமே சேர்ந்து அது கொடுக்கறதுனால உலகத்துல எல்லாருக்குமே அந்த காந்தல் பொருள் மேல ஒரு அலாதி பிரியங்க.
காந்தல் பத்தி சொல்லும்போது சொன்னீங்க கருப்பே அழகு அப்படின்ட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொன்னீங்க. அடுத்து கிச்சன்ல இருக்கக்கூடிய இன்னொரு இது வந்து வாசனை. நல்ல அந்த இன்கிரீடியன்ஸ் கரெக்ட் பதத்துல நம்ம பண்ணும்போது ஒரு சுவை வரும், ஒரு வாசனை வரும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா பசிய தூண்டுறதா இருக்கும். சில சமயங்கள்ல இல்லன்னு தீஞ்சு போய் பசி இருக்கிற பசியும் அடங்கிரும். அது மாதிரி வாசனைக்குன்ட்டு இத்தனை வாசனை தான் இருக்குது அப்படின்னு ஏதாவது அளவுதான் இருக்குதா, வரைமுறை இருக்குதா? இப்ப நீங்க அறுசுவையெல்லாம் சொன்னீங்க இல்லீங்களா, அது மாதிரி வாசனை வந்து எத்தனை வகைப்படும், அதை பத்தி சொல்லுங்களேன்.
சமையல் வாசனை என்பது எனக்கு சிலப்பதிகாரத்துல ஞாபகம் வருது. பல நாட்கள் கோவலன் வந்து கண்ணகியை பிரிந்திருந்து அப்புறம் அவளோட வாழணும்னு ஆசைப்பட்டு மதுரைக்கு அவங்க வந்து பயணம் வராங்க. இப்ப கவுந்தி அடைகள்ங்கிற ஒரு ஒரு துறவியை அவங்க சந்திக்கிறாங்க. அவங்களோட வழிகாட்டுதல் பேர்ல அவங்க வந்து நிம்மதி அடைந்து புது வாழ்க்கை தொடங்குறாங்க. அப்போ மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது கண்ணகிக்கு, கணவனுக்கு சமைச்சு போடுற ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த சமையல் குறிப்புகள் எல்லாம் வந்து இளங்கோடிகள் ரொம்ப அழகா எழுதுறாரு. ஒரு துறவி இல்லையா, இளங்கோடிகள் ஒரு துறவி தானே, ஆனா சமையல் பக்குவத்தை அங்கே எழுதும்போது எனக்கு நாக்கிலே நமக்கு ஜலம் கொட்டும். அந்த வாசனையை வந்து நான் அந்த பக்கமா போய் கோலன் மூக்கில் போகிற அளவுக்கு அவங்க அவர் எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக இந்த கடுகு வெடிப்பது, அப்புறம் மிளகாய் தாளி வைக்கிறது, மிளகு, கிராம்பு, பட்டை, லவங்கம், இது போன்ற பொருட்கள், வாசனை பொருட்கள் நமக்கு வந்து சுவை மட்டும் இல்ல மூக்குக்கும் நமக்கு ஒரு இன்பம் கொடுக்குது. எதெல்லாம் வந்து வாசனையா கொடுக்குதோ அது ஸ்பைசஸ் சொல்றோம். எதெல்லாம் நாக்குக்கு வந்து இன்பம் தருதோ அது வந்து காண்டிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ். சரி, இஞ்சி போன்றது, பூண்டு போன்றதெல்லாம் நாக்குக்கு சுவை தரும், அதே சமயம் வாசனை உண்டு. அதனால அதுக்கு பிரதானமாக அதனுடைய முக்கியத்துவம் வந்து அது காண்டிமெண்ட்ஸ் தான், நாக்குக்கு தான். ஆனா கடுகு போன்றதோ அல்லது வந்து கிராம்பு போன்றது இதெல்லாம் வந்து பிரதானமா நமக்கு வந்து மூக்குக்கு தான் வந்து கொடுக்குது. நான் சுவைக்கு அது வந்து இரண்டாவது பட்சம் தான். அதனால அதெல்லாம் ஸ்பைசஸ்ல வரும். ஆனா ஸ்பைசஸ் எல்லாமும் காண்டிமெண்டா இருக்கலாம், காண்டிமெண்ட்டும் ஸ்பைசஸா இருக்கலாம். ஆனா ரெண்டுமே சேர்த்து ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்னு சொல்றது வழக்கம். இதுதான் நம்முடைய சமையல்ல இருக்கக்கூடிய வாசனைக்கெல்லாம் காரணம். இப்ப சில கெமிக்கல் பேர்லாம் நான் வந்து சொல்றேன், கோச்சிக்க வேண்டாம். இந்த வெண்ணெயை திறந்த உடனே உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வருது இல்லையா, அந்த ஸ்மெல்லுக்கு காரணம் டை அசிடைல் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஒரு கியூரியாசிட்டிக்காக தெரிஞ்சுக்குவோமே. அப்புறம் ஐசோ அமைல் அசிட்டேட்னு ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. அது வாழைப்பழத்தை உரிச்சா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும், நல்ல ஒரு பழுத்த வாழைப்பழத்திலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு ஐசோ அமைல் அசிட்டேட். அப்புறம் சில பழங்கள், மாம்பழம், திராட்சை பழம், குறிப்பாக மாதுளம் பழத்திலேருந்து திறந்த உடனே குப்புன்னு ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் வரும், அது வந்து எத்தைல் ப்ரோபியோனேட் அப்படின்னு அது பேர். அப்புறம் லைமோனீன் அப்படின்னு ஒரு ஸ்மெல் இருக்கு, இது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி இதுலேருந்து வருது. அப்புறம் அல்லைல் ஹெக்ஸோனேட் அப்படின்ற ஒன்று பைனாப்பிள்லேருந்து வரக்கூடியது. அப்புறம் எத்தைல் மால்டால் அப்படிங்கிறது வந்து நீங்க மிட்டாய் எது சமையல் பண்ணாலும் அந்த மிட்டாயை செய்யும்பொழுது அதுலேருந்து வருது. இந்த கெமிஸ்ட்ரினால எங்களுக்கு என்ன சார் யூஸ், எதுக்காக இந்த பேரெல்லாம் சொல்றீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கடையில வாங்கி சாப்பிடுற எல்லா உணவு பதார்த்தமும் எங்களுக்கு பைனாப்பிள் பிளேவர் இருக்குது, எங்களுக்கு வந்து பனானா பிளேவர் கொடுத்துருக்காங்க, இதுல வந்து இந்த டொமேட்டோ பிளேவர் இருக்குது அப்படின்னாக்க நீங்க வந்து உண்மையாவே அது சிட்ரஸ் தான் போட்டிருக்காங்க நினைச்சுக்க வேண்டாம், இந்த கெமிக்கல் தான் அதுல போடுறாங்க. இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு, இந்த கெமிக்கல் தான் நமக்கு மூக்குக்கும் நாக்குக்கும் சுவை தெரிஞ்சு தெரிஞ்ச உடனே இதுக்காக பழம் பறிக்க வேண்டியதில்லை, அறுவடைக்கு போக வேண்டியதில்லை. இன்னும் செயற்கையான ஒரு உணவுப் பொருளை வந்து தவிர்க்கணும். அந்த மாலிகுல்ஸ் நாக்கில் பட்ட உடனே அந்த சுவை நினைச்சுக்கிறோம், மூக்கில் போன உடனே அந்த அந்த வாசனை நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த மூக்குக்கு எத்தனை வாசை தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, மனிதனுடைய மூக்குக்கு கிட்டத்தட்ட 5000 வாசனைகளை பிரி தெரியும்னு சொல்றாங்க. இந்த 5000 வாசனைகள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல சார், எனக்கு உங்களுக்கு தெரியாது, யோசனை பண்ணி பாருங்க. மலர்கள் எத்தனை வாசனை, ஊதுவத்தில் எத்தனை வாசனை, அப்புறம் நம்முடைய குழந்தை வாசனை, பெத்த அம்மாவுக்கு தெரியும் பால்மனம் மாறாத அந்த குழந்தை, அப்புறம் நண்பர்கள், உறவினர்கள், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியது, சாணம் எழுகின வாசனை, பூக்களினுடைய மல்லிப்பூலேருந்து விதவிதமான பூக்கள் வாசனை, உணவுப் பொருளுடைய வாசனைகள், அப்புறம் பெட்ரோல் இத்தியாதிகள், பெயிண்ட் போன்ற வாசனை, கிட்டத்தட்ட 5000 வாசனைகளை நம்ம வந்து பறித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம மூக்கில் அந்த மாதிரி மூலக்கூறுகள் இருக்குது. மூக்கில் வந்து இந்த மூக்கு முழுக்க நரம்பு முனைகள் இருக்கின்றன. அந்த நரம்பு முனைகள் ஒன்று ஒன்றுமே சின்ன சின்ன கூடையமாக இருக்கும், குட்டி குட்டி கூடைங்க, குட்டியோண்டு இருக்கும். அந்த கூடைக்குள்ள போய் இந்த வாசனை பொருட்கள் ஊதுவத்தி ஏற்றி வச்சோன்னா அந்த காத்துல கலந்த அந்த மூலக்கூறு மெல்ல மிதந்து வந்து மூக்குக்குள்ள போகும். மூக்குல எப்பவுமே ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அந்த சிலேட்டு படத்துல சளி இருக்கும், அதுல கரைஞ்சிடும். கரைஞ்ச உடனே நரம்பு முனையிலே அது வந்து அதுக்கு உரித்தான ஒரு கூடையை தேடி போயிடும். பரவலா படம் எல்லா இடமும் இருக்கும், அதுல போய் பட்ட உடனே அந்த நரம்பு துடித்து மூளைக்கு நேரா கொடுக்கும். கண் போன்றதோ அல்லது உடம்புல இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாமே மூளைக்கு முதுகுத்தண்டு வழியாக போயிட்டு போகிறதான் வழக்கம். ஆனா அந்த வாசனைக்கு மட்டும் நேரடியா மூளைக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். உண்மையிலே மூக்கு வந்து மூளையினுடைய ஒரு பகுதினே சொல்லலாம். மூளையே வெளிவந்து மூக்குல வெளி நிக்குதுன்னு அர்த்தம். அந்த வாசல் கதவை திறந்து வா வான்னு கூப்பிடுது. இப்ப மனிதனுக்கு மட்டுமில்ல எல்லா உயிர்களுக்குமே வாசனை தான் முக்கியமான முதல் உணர்வு. உயிரினங்கள்ல கண்ணுன்ற ஒரு உறுப்பு வருவதற்கு முன்னாடியே வாசனை தான் முதல் முதல்ல ஒரு உணர்வு. இப்ப ஐந்து அறிவுகள்னு சொல்வது கேள்விப்பட்டிருப்பீங்க, கண் மூக்கு நாக்கு அப்புறம் காது தோல் அப்படின்னு சொல்லி ஐம்புலன்கள் சொல்லுவோம். ஐம்புலன்னு ஐந்து அறிவுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அறிவு அது மூலம் பெறறோம். இப்ப முதல் அறிவு இந்த உலகத்துல யாருக்கு என்ன மாதிரி அறிவுனாக்கா சுவை அறிவு தான். அதுக்கு அடுத்தது இந்த வாசனை அறிவு. வாசனையும் சுவையும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி. இப்போ நமக்கு வந்து 5000 வாசனைகளை பிரித்தறிவதற்கு போன்ற அறிவு நம்ம கிட்டே இருக்குது. ஆனால் நாய்கிட்ட போய் பார்த்தீங்கன்னு சொன்னா 10,000-15,000 வாசனைகளுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லை, அதுக்குனுடைய எமோஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா அது தூண்டுது. உங்களுக்கு கூட பாருங்க, சில வாசனைகள் வந்து பழைய நினைவுகள்லாம் தூண்டிவிடும். ஒரு புஸ்தகத்தை திறந்து பார்த்தாலோ பழைய பெட்டியை திறந்து துணி எடுத்து அதனோட மோத் பால் ஸ்மெல் எடுத்து பார்த்தாலோ ஸ்கூலுக்கு போன வாசனை ஞாபகம் வரும். அப்புறம் நம்முடைய ஆடைகள், நம் வாழ்ந்த இடத்தினுடைய இடம், அந்த கிராமத்துக்குள்ள போனவொடனே அங்க இருக்கக்கூடிய மண் வாசனை, அங்க இருக்கக்கூடிய வயல் வழியிலிருந்து வரக்கூடியது, நெல் வளரும் போது அங்கிருந்து வருகின்ற காற்றில் மிதக்கின்ற அந்த வாசனை, இதெல்லாம் உங்களுக்கு பழைய பழைய நினைவுகள்லாம் தூண்டிவிடும். எமோஷனல், கண்ணில் தண்ணி வந்துடும், உங்களுக்கு உணர்வுகள் பீரிட்டு வரும், உடனடியே கவிதை எழுதணும்னு தோணும். நிறைய கவிஞர்களுக்கு கவிஞர் கொடுக்குதே இந்த வாசனைகள் தான். அது காரணம் மற்ற உணர்வுகள் எல்லாம் இரண்டாம் பட்சமாக முதுகுத்தண்டு வழியாக போய் மூளைக்கு போகுது. அப்ப எத்தனையோ ஃபில்டரிங் நடக்குது, ஆனா வாசனை மட்டும் நேராக அது மூளைக்கு உடனடியாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அது மட்டுமில்ல, போகின்ற இடமே உணர்வு மண்டலம், லிம்பிக் சிஸ்டம்ங்கிற உணர்வு மண்டலத்துக்கே போறதுனால வாசனைக்கு அவ்வளவு இருக்குது. தயவு செய்து சமையல வந்து வாசனை மிகுந்ததாக செய்யணும்.
நீங்க கரெக்டா சொன்னீங்க, அதாவது வாசனை வந்து நம்மள பின்னோக்கி எடுத்து செல்லும் அப்படின்ட்டு. எனக்கு இன்னைக்கும் இந்த அவியல் பாயசம் அந்த வாசனை வரும்போது என்னுடைய பள்ளி ஞாபகம் தான் வரும். அப்புறம் சொன்னீங்க வாசனை வந்து கவிஞர்களை வந்து எழுத தூண்டும் ஒரு பாட்டே இருக்குதே, சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டா அப்படின்னு ஒரு சினிமா பாடலே இருக்குது. இன்னைக்கு ஒரு விஷயம் கத்துக்கிட்டாங்க சார், அதாவது ஸ்பைசஸ் காண்டிமெண்ட்ஸ் தெரியும், ஆனா ஸ்பைசஸ் வந்து மூக்குக்கு விருந்தளிக்கக்கூடியது, காண்டிமெண்ட்ஸ் நாக்குக்கு விருந்தளிக்கக்கூடியதுன்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சமையல்ல நம்ம வந்து அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடியது அஜினோமோட்டோ. அந்த காலத்துல எல்லாம் நம்ம சமையல் வந்து அஜினோமோட்டோ யூஸ் பண்ணது கிடையாது. ஆனா இப்ப உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க, மீன் குழம்புக்கு ஒரு ஸ்பூன் அஜினோமோட்டோ போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த அஜினோமோட்டோ எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க? இது நல்லதா உடம்புக்கு சமையலுக்கு சொல்லுங்களேன். ஆனா அதுல ஒரு டேஸ்ட் இருக்குதான் செய்யுது, ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சேர்க்கும் போது என்ஹான்ஸ் பண்ணி விடுது இந்த பிளேவரை, அதை பத்தி சொல்லுங்களேன்.
அஜினோமோட்டோ நல்ல டேஸ்ட் கொடுதுன்னு சொன்னீங்க, என்ன டேஸ்ட்னு சொல்லவே இல்லையே நீங்க. அது என்ன டேஸ்ட்னா ஒரு மீட்டி டேஸ்ட். வெஜிடேரியன் கூட மட்டனுக்கு எதுவும் தெரியாது, நான் குழந்தையில இருந்து இதெல்லாம் தொட்டதே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா அஜினோமோட்டோ நைஸா போட்டு விட்டுருங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நீங்க முட்டை சாப்பிட்டாலோ அல்லது வந்து மீட் சாப்பிட்டாலோ வரக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் அஜினோமோட்டோ பக்கம் போக மாட்டாங்க, ரகசியமா சாப்பிடுவாங்க. அஜினோமோட்டோங்கிறது வந்து ஒரு அமினோ ஆசிட், குளுட்டாமேட், குளுட்டாமிக் அமிலம் அப்படின்றது ரொம்ப சாதாரண ஒரு பொருள், சோடியம் குளுட்டாமேட்டுங்கிறது. அதை பவுடர் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த புரோட்டீனுக்கு மாமிசத்திலேயோ அல்லது பருப்பு, வெஜிடேரியன்ஸ் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டோம் சார், மீன் சாப்பிட மாட்டோம், முட்டை சாப்பிட மாட்டோம்னா, ஆனா அதுக்கு சமமான அளவுக்கு அவங்க புரோட்டீன் வந்து பருப்பு வகைகளையும் பட்டாணி போன்றதுலயும் அவங்க எடுத்துக்கிறாங்க, காய்கறிகளையும் அது இருக்குதான் செய்யுது. அந்த பட்டாணிகளுக்கு உண்டான டேஸ்ட், பருப்பு நம்ம தோரம் பருப்பு வந்து சமையல் பண்ணி சாம்பார்ல போடும்போது நாக்கில் கிடைக்கிற ஒரு டேஸ்ட், அந்த டேஸ்ட்டுக்கு காரணமே அதுல இருக்கிற புரோட்டீன்ல, குறிப்பாக அந்த குளுட்டாமேட்ன்ற பொருள். இதை விஞ்ஞானிகள் புரிஞ்சுட்டாங்க, ஜப்பானீஸ் இதை கண்டுபிடிச்சிட்டு இனிமேல் புரோட்டீனே இல்லாமல் சாதாரண பொருளோட புரோட்டீன் சாப்பிட்ட மாதிரி ஒன்றுங்களுக்கு ஒரு சுவையை கொடுப்பதற்கு இந்த அஜினோமோட்டோ அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அஜினோமோட்டோங்கிறது அதுக்கு பொதுவான அந்த ஜப்பானிய பெயர். அதனுடைய கெமிக்கல் நேம் வந்து சோடியம் குளுட்டாமேட்டுங்கிறது. இது ஆபத்தா அப்படின்னு கேட்டா, இது ஏற்கனவே நம்மளுடைய புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் தான், நாம தினமும் அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்ப கொஞ்சம் அதிகமா போட்டுக்கிறோம், பற்றாக்குறையை வந்து கொஞ்சம் நிவர்த்தி செய்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக அது சுவையை அதிகம் போட்டுக்கிறோம். இல்லைன்னா என்ன ஆகும், நீங்க வந்து சாம்பார் குடங்குடமா ஊத்த வேண்டியிருக்கும். அஜினோமோட்டோ போட்டீங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் போட்டாலும் அந்த டேஸ்ட் கிடைக்கிறதுனால கொஞ்சம் குழம்பு மிச்சமாகும். மட்டன் சாப்பிட்றவங்களுக்கோ அல்லது மீன் குழம்பு சாப்பிட்றவங்களுக்கோ மற்றவங்களுக்கு எல்லாம் கூட இந்த அஜினோமோட்டோ போடும்பொழுது நாக்குக்கு ஒரு ஃபுல் ஓல்னஸ், ஒரு ஃபுல்னஸ், பூர்ணத்துவம், ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய உணவா இருக்கிறதுனால அதை அளவா பயன்படுத்தலாம். மூளைக்கு கூட அது இந்த குளுட்டாமேட் ரொம்ப முக்கியம். மூளையில வந்து சில நரம்பு மண்டலங்கள் வந்து உணர்வுகளும் அறிவும் வந்து சேமித்து வைப்பதற்கும், அலர்ட்னஸ், எப்பவுமே வந்து ஒரு துடிப்பாக சொல்லும்போது தூங்கு வழியாம கொட்டாய் விட்டுக்கிட்டு இல்லாம அப்படி ஊன்றி கவனிக்கின்றது. நடிப்பு இல்ல, உண்மையாகவே ஊன்றி கவனிக்கின்றவங்க இருக்கிறாங்க. சில பேர் ஊன்றி கவனிக்கிற மாதிரி முகத்தை வச்சுட்டு இருப்பாங்க, ஆனா மனசு எங்கே போயிட்டு இருக்கும். உண்மையில மனசையே கட்டுப்படுத்தி சொல்வதை ஊன்றி கவனிப்பதற்கு இந்த குளுட்டாமேட் தேவைப்படுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. இதனால இது வந்து ஆபத்து இல்லதுங்கிறதும் பயனுள்ளதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இருக்கிற விஞ்ஞானப்படி இதுவரைக்கும் இந்த உண்மை தெரியும். ஆனா எதிர்காலத்தில் வேற இவங்களே சொல்லிட்டு இது இந்த நோயை உண்டாக்க அந்த நோய்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. எனவே எதையுமே அளவோடு சாப்பிடணுங்கிறது எப்ப மனசுல வச்சுக்கோங்க. நன்மைகளுக்கு எப்பவுமே அளவுக்கு மீறினால் தீமையாகவும் மாறலாம்.
இதுவரை அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்கள் கேள்விகளுக்கு விடையளித்தார் முனைவர் க. மணி அவர்கள். உடன் உரையாடினார் என். கோமா. உங்களது கருத்துக்களையும் எண்ணங்களையும் எங்களுக்கு தொலைபேசி மூலம் தெரிவிக்க 2431055 என்ற தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள்.